فرق بالنصر المبين دولة الإسلام قامت بدماء الصادقين أمتي قد لاح فجر فرق بالنصر المبين دولة الإسلام قامت بدماء الصادقين
دولة الإسلام قامت بجهاد المتقين قدموا الأرواح حقا بثبات ويقين
دولة الإسلام قامت بجهاد المتقين قدموا الأرواح حقا بثبات ويقين
ليقام الدين فيها شرع رب العالمين
أمتي فاستشير إلى تيئة النصر قريب دولة الإسلام قامت وبدا العز المهيب
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الله جل ثناه وتعالى بفضله அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே அன்பின் சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ்வுடைய பேரொருளால் ஐஎஸ்ஐஎஸ் என்று பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய தீவிரவாத அமைப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துமாக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலே நாம் திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு குறித்த இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு அமைப்பு சம்பந்தமாகவும் அதனுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன என்ற சம்பந்தமாகவும் மார்க்க ரீதியிலே நாம் அணுகுவதாக இருந்தால் அந்த அமைப்பு எப்படி தோற்றம் பெற்றது, என்ன சொல்கிறது, என்ன செய்கிறது என்பது தொடர்பான தெளிவு எங்களுக்கு ஓரளவு அவசியமாகும். அதே நேரத்தில் குர்ஆன் சுன்னா சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டும் அவர்களுடைய நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டும் அவர்கள் உண்மையின் பக்கம் உள்ளவர்களா அல்லது பொய்யின் பக்கம் இருக்கிறவர்களா என்பதையும் நாம் இனம் காணலாம். ஐஎஸ்ஐஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அமைப்பு தங்களை இஸ்லாமிய ஹிலாபத்தாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்புக்கு பையத் செய்வதை கட்டாயப்படுத்துகிறது. உண்மையிலே இந்த அமைப்பு இஸ்லாமிய ஹிலாபத்தா அல்லது ஏற்கனவே தலைமை உரையிலே கூறப்பட்டது போன்று ஹவார்ஜி சிந்தனையின் அடிப்படையிலே தோன்றிய ஒரு வழிகட்ட பிரிவின் பிரிவாக இது செயல்படுகிறதா, இந்த தெளிவு எங்களுக்கு அவசியமாகிறது. முதலில் இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பு முஸ்லிம்களால் தான் இயக்கப்படுகிறதா அல்லது இவர்களுக்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இருந்து கொண்டு முஸ்லீம்களை தவறாக வழிநடத்துவதற்காக இஸ்லாத்தை தப்பாக சித்தரிப்பதற்காக இவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் பரவலாக இருக்கிறது. ஆனால் நாம் இப்போது அந்த சைட்டுக்கு நாம் செல்லவில்லை. இவர்களை பின்னால் இருந்து அமெரிக்கா இயக்குகிறதா அல்லது இஸ்ரேல் இயக்குகிறதா இந்த தோணத்துக்கு நாம் செல்லவில்லை. யார் இயற்றினாலும் அவர்கள் இருக்கிறது உண்மையா பொய்யா, அவர்கள் கோரக்கூடிய இஸ்லாமிய கிலாபத் என்கிற அந்த வார்த்தைக்கு அவர்கள் தகுதியானவர்களா இல்லையா, இதை நாம் தெரிந்து கொண்டால் இது எதிர்க்க வேண்டிய ஒரு அமைப்பா ஏற்க வேண்டிய ஒரு அமைப்பா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய கிலாபத் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அதுக்கு அவர்கள் தகுதியானவர்கள் என்றால் இஸ்லாமிய கிலாபத் எதிர்க்கப்பட வேண்டியது கிடையாது. இஸ்லாமிய கிலாபத் என்கிற பெயரிலே அவர்கள் பொய்யை சொல்கிறார்கள் என்றால், தவறாக மக்களை வழிநடத்துகிறார்கள் என்றால், இஸ்லாத்தை தப்பாக செயல்படுத்துகிறார்கள் என்றால், தங்களுடைய மனோ இச்சையையும் வேலாதிக்கத்தையும் வல்லாதிக்கத்தையும் நிலைநாட்டிக் கொள்வதற்காக உயிர்களை பலியிடுகிறார்கள் என்று சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் தப்பாக பயன்படுத்தி அடுத்தவர்களை தக்வீர் காபீர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள். இப்போது நாம் ஐஎஸ்எஸ் ஆதரவாளர்களாக இருக்கிறதா எதிர்ப்பாளர்களாக இருக்கிறதா, இதை நாம் புரிந்து கொள்வது என்கிறது எங்களுடைய ஒரு காலத்தின் தேவையாக கட்டாயமாக இருக்கிறது. முதலில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஐஎஸ்எஸ் தோற்றம் சம்பந்தமாக ஒரு சின்ன தெளிவை நாம் ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். 1924 உஸ்மானிய கிலாபத் சதி மூலமாக அதாவது வீழ்த்தப்படுகிறது. இந்த கிலாபத் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த காலத்திலே வாழ்ந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே உலகளாவிய முஸ்லிம் உம்மத்துக்கு இருக்கக்கூடிய முதலாவது பிரச்சனை வீழ்ந்த கிலாபத்தை மீண்டும் கொண்டு வருவதுதான். எங்களுக்கு வேற பிரச்சனை கிடையாது, எல்லா பிரச்சனைகளையும் பின்னால போட்டுட்டும் மீண்டும் ஹிலாபத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற சிந்தனை பரவலாக அறிஞர்களுக்கு மத்தியிலே இளைஞர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது. அது ஒரு நியாயமான நிலைப்பாடுதான். ஹிலாபத்து அதாவது சர்வதேச முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் தேவை என்கிற நிலைப்பாடு ஒரு நல்ல நிலைப்பாடுதான். இந்த நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கான பிரச்சார களங்களை பல அமைப்புகள் உருவாக்கியது. அந்த பிரச்சாரம் செய்கிறவர்கள் அந்தந்த நாட்டு அதாவது ஆட்சியாளர்களினால் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளானார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம், இவர்கள் அதை எதிர்க்கிறார்கள், எதிர்க்கிறவர்கள் முஸ்லீம்களாக இருக்க முடியாது, அவர்கள் காபிர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு காபிர் பத்துவாக்கள் கொடுக்கப்பட்டது. இந்த கிலாபத்து தேவை என்று போராடி கொண்டிருந்தவர்களில் ஓரளவு நடுநிலையாக இருக்கிறவர்கள் நாங்கள் காபியின் முருத்தெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போது நிலைமை எப்படி ஆச்சுண்டா, உதாரணமாக கமால் அத்தாத்துருக் அவன் ஒரு முருத்தத் என்று ஒரு கூட்டம் சொல்ல, இல்ல முருத்தத் எங்களெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது என்று சொல்கிற போது முருத்ததை முருத்ததில்லை என்று சொன்னால் நீங்களும் முருத்தது தான் என்று உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைகளும் குழப்பங்களும் உருவானது. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பிரச்சாரம் ஒரு கட்டத்துக்கு வந்தது, ஹவாரிஜிகளிடம் இருந்த ஒரு சிந்தனை போக்குக்கு வந்தது. அது என்ன சொன்னால், தௌஹீதுல் ஹாக்கிமியா, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அவன் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது என்பதை விட அல்லாவினுடைய சட்டம் தான் பின்பற்றப்பட வேண்டும், அவன் அல்லாத வேறொருவனுடைய சட்டம் பின்பற்றக்கூடாது, இதுதான் தௌஹீதுடைய கருத்து என்ற சிந்தனை பரவலாக முன்வைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய சட்டம் தான் பின்பற்றப்பட வேண்டும். மார்க்க ரீதியான விஷயங்களிலே தீர்ப்புகள் விஷயத்தில் உதாரணமா சாராயம் ஹலாலா ஹராமா என்று சொன்னால் ஹராம் என்ற சட்டம் தான் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் பொது விவகாரங்களிலே அரசுகள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் விஷயத்தில் கூட அல்லாஹ்வுடைய சட்டம் தான், அதல்லாத சட்டங்களை பின்பற்றுகிற போது குபுரு ஏற்படும் என்ற பிரச்சாரம் செய்யப்பட்டது தீவிரவாதத்தின் காரணமாக. இந்த பிரச்சாரத்தினுடைய அடிப்படை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு சொல்லாத நீதி அதாவது ஜனாதிபதிமார்கள் மன்னர்கள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் இவர்களால் காவிர்களாக பார்க்கப்பட்டார்கள். அப்ப இந்த பிரச்சனை என்ன செய்யுண்டால், முதல்ல வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் எதிரிகளை எதிர்ப்பதை விட முஸ்லீம் என்ற பெயரில் அவங்க பார்வையில் காவிர்களாக இருக்கவர்களை எதிர்க்கணும். முஸ்லீம் உம்மத்தை ஒரு தலைமைத்துவத்தின் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் முஸ்லீம் உம்மத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்குறாங்க. இந்த சிந்தனையினால் பின்னால் சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லிக் கொண்டு சொல்கிறேன். இந்த சிந்தனையினால் அப்துல்லா ஆசாம் அதாவது ஆப்கான்ல போராடி கொண்டிருந்தவர் கவரப்பட்டவர், அவங்க அங்குள்ள அமைப்புகளை ஒருநிலைப்படுத்துவதற்காக முயற்சி செய்தவர் அப்துல்லா ஆசாமினால் ஈர்க்கப்பட்டவர் தான் உசாமா பின் லேடன். இந்த உசாமா பின் லேடன் தன்னுடைய இந்த சிந்தனை போக்கின் காரணமாக ஆப்கான்ல நிறைய போராளி குழுக்கள் இருக்கிறார்கள், அரபு போராளிகளை ஒன்று திரட்ட வேண்டும் என்கிற அடிப்படையிலே 1988 அல் காயிதா அல் ஜிஹாத் என்கிற அமைப்பை உருவாக்குறார். இந்த அமைப்பு அரபுகள் மத்தியிலே செல்வாக்கு பெறுகிறது, அரபு இளைஞர்கள் இதனால் ஈர்க்கப்படுகிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் அரபு நாட்டு தலைவர்களிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட தவறுகள். அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க, ஆடம்பரத்தை பார்க்கிறாங்க, முஸ்லீம் உலகத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகளை அவங்க கண்டுகொள்ளாம இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, செல்வ செழிப்புல இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மேல வெறுப்பு வருது. அந்த வெறுப்புக்கு அவங்க அந்த வெறுப்பு வந்து இவர்களை அல் காய்தாவின் ஆதரவாளர்களாக ஆக்குது. இங்கும் நாங்கள் இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னால், ஆட்சியாளர்கள் தவறு செய்தவர்களாக இருந்தாலும் தப்பு செய்தவர்களாக இருந்தாலும் தெளிவான குப்பரை அவர்களிடத்தில் காணாத வரையில் அவர்களுக்கு எதிராக கிளந்தெழக் கூடாது. இதுதான் அகுல் சுன்னாவினுடைய அடிப்படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஆட்சியாளன் உன்னுடைய சொத்தை எடுத்தாலும் உன்னுடைய முதுகில் அடித்தாலும் அவனுக்கு கட்டுப்படி முரண்பட்டு போகாது என்று சொல்கிறார்கள். அப்ப அந்தந்த அரபு நாடுகளுக்குள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் உருவாகிறது. இந்த பிரச்சனைகள் வந்தா என்ன செய்வாங்க ஆட்சியாளர்கள், அதை அடக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்ப ஆட்சியாளர்களுக்கும் இந்த அல் காய்தா போன்ற அமைப்புகளுக்கும் இடையில முரண்பாடு வருகிறது. இந்த ஒவ்வொரு நாட்டு பகுதியிலும் அல் காய்தாவுக்கு அமைப்புகள் உருவாகுது. இந்த அடிப்படையில ஈராக்கிலும் அமைப்பு உருவாகுது. ஈராக்கில் அமெரிக்கா 2003 வந்து உள்ள நுழைந்த போது அங்கு அமெரிக்கா செய்த அநியாயங்களின் காரணமாக அல் காய்தாவுடைய செல்வாக்கு கூடுது. அங்க வந்து அவங்க செஞ்ச அநியாயங்கள் கொடூரங்கள் இன்னும் அந்த அவங்களுக்கு சப்போர்ட்டான சூழ்நிலை உருவாக்குது. ஈராக்கினுடைய அல் காய்தாவினுடைய தலைவராக அபு முஸ்ஹப் அல் சர்காவி தலைமையராகிறார். சர்காவி சர்காவி என்று கேட்டிருப்பீங்க. அவர் இந்த அமெரிக்காவின் கொடூரங்களின் காரணமாகவும் வெறுப்பின் காரணமாகவும் அல் காய்தா பற்றிய அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்கர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு பயத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காகவும் கொடூரமான கொலைகள் செய்து கொண்டு வந்தார். பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த சர்காவி என்கிறவர் ஆரம்பத்தில் ஜமாத்து தௌஹீத் வல் ஜிஹாத் என்கிற தௌஹீத் அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர். சிக்கல்கள் இப்படித்தான் ஒன்றுக்குள் ஒன்று மாற்றுறது. அவர் ஏற்கனவே தௌஹீத் அமைப்பினுடைய தலைவராக இருந்து அல் காய்தாவுடைய தலைவராக ஆகிறார். இதனால என்ன ஆகும் சொன்னால், இப்படித்தான் பிரச்சனை வரும். எங்கேயாவது ஏதாவது ஒரு பேர்ல தௌஹீதுடைய பேர்ல இயங்குறது, இறங்கிட்டு ஏதாவது ஒரு பித்னால போய் மாற்றுறது, அப்ப தௌஹீதுக்கே பித்னா என்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இப்ப சர்காவி வந்து ஏற்கனவே தௌஹீத் அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் பிறகு அல் காய்தாவினுடைய ஈராக்கினுடைய அதாவது தளபதியாக ஆகிறார். இவர் என்ன செய்யறான்னு சொன்னா, மஜ்லிஸ் ஷூரா அல் முஜாஹிதீன் என்ற பெயர்ல எல்லா போராளி குழுக்களையும் ஒன்றுபடுத்தி ஒரு சூரா சபையை உருவாக்கி அந்த சூராவின் அடிப்படையில் செயல்படுறது என்ற போக்கில் அவங்க போய்கொண்டிருக்கிறாங்க. 2006 சர்காவி சர்காவி மரணமாகிறார். அதுக்கு பிறகு அபு ஹம்சா அல் முஹாஜிர் என்ற ஒருவர் ஈராக்கினுடைய அல் காய்தாவுடைய கொமாண்டா அதாவது தளபதியாக ஆகிறார். அவர் என்ன செய்யறாங்க சொல்லி சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தௌலா இஸ்லாம் தௌலா இஸ்லாமியா பில் ஈராக், ஈராக் இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு குழு இடத்துல அவதோட பையத்தை அவங்களோட ஒன்றுபடுறாங்க. இந்த கட்டத்துலதான் அல் காய்தாவும் அதாவது ISIS என்கிற இந்த அமைப்பினுடைய ஆரம்பமும் ஒன்று சேர்றாங்க. அவங்க எந்த அடிப்படையில் ஒன்று சேர்றாங்கடா, அபு உமர் அல் பக்தாதி என்கிறவருக்கு மைய செய்யப்படுகிறது. அந்த அபு உமர் அல் பக்தாதி என்கிறவர் இந்த ISIS ஆரம்பம். அவங்க அல் காய்தாவுக்கு கீழே இருந்து இயங்குவாங்க, உசாமாவுக்கு கீழே இருந்து இயங்குவாங்க என்கிற அடிப்படையில் ஈராக்ல இவங்க மக்களை வழி நடத்துவாங்க. அப்ப அல் காய்தாவும் இந்த ISIS அங்க இடத்துல உண்டாகிறாங்க. 2010 அபு உமர் அல் பக்தாதி என்கிறவர் கொல்லப்படுகிறாரு. இப்போதைக்கு ISIS அதாவது தலைவராக இருக்கக்கூடிய அபூபக்கர் அல் பக்தாதி அதற்கு பிறகு மைய செய்யப்படுகிறார். இந்த காலகட்டத்தில் அரபு வசந்தம் என்கிற பெயரில் அரபு நாட்டில் சூறாவளி ஏற்படுத்தப்படுகிறது. ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் அணிவிக்கப்படுறாங்க, அதற்காக போராட்டங்கள் வெடிக்குது, படுகொலைகள் நடக்குது, ஏராளமான சொத்து அளிப்புகள் நடக்குது. முடிஞ்சு பார்த்தா ஒன்றும் நடக்கல, ஆட்சியாளர்கள் மாறி இருக்கிறாங்க, அந்தந்த நாடுகள் அப்படியே இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இது உண்மையில இஸ்லாத்தின் அடிப்படையில் ஏற்பட்டதுங்கிறது இல்லை என்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இஸ்லாமும் இது போன்ற கிளர்ச்சிகளை ஆதரிக்காது. அரபு வசந்தம் என்கிற பெயரில் முஸ்லீம் நாடுகள் சீரழிக்கப்பட்டது. இந்த பிரச்சனையான கட்டத்தில் சிரியாவுலையும் பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போது அல் காய்தாவுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஐமன் லவாஹிரி அவர் ஒரு அழைப்பு விடுகிறாரு, போராளிகள் சிரியாவுல போயிட்டு சிரியாவை மீட்கிறதுக்கான போராட்டத்தில் ஈடுபடுமாறு சொல்றார். அப்போது ஈராக்ல ஒருவர் இருக்கிறாரு, அபு முகமது அல் ஜவுலானி என்றவர். அவர் சிரியாவுக்கு போய் போராடுறதுக்காக போறார். இவர் யாருன்னு சொன்னா, சிரியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜபுவத்து நுஸ்ரா என்கிற போராளி குழுவினுடைய தளபதி. இவர் ஈராக்ல போய் அதாவது சிரியாவில் போய் சண்டை பிடிக்கிறார். அந்த சண்டையில சிரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி கிட்டுகிறது. சிரியாவினுடைய அந்த அக்கிரமக்கார அசாத்தினுடைய தலைமையிலிருந்து சில பகுதிகள் இவங்களோட கைவசம் ஆகிறது. இப்போது 2013 4ஆம் மாதம் 9ஆம் நாள் அபூபக்கர் அல் பக்தாதி பஷிரில் மோமினின் என்ற தலைப்புல, மோமின்களுக்கு ஒரு நற்செய்தி என்கிற தலைப்புல ஒரு பயான் பண்றாரு. அதுல ஒரு அறிவிப்பு போடுறாரு, இந்த ஜபுவத்து நுஸ்ரா என்று சிரியாவுல போராடி கொண்டிருக்கக்கூடிய குழு எங்களுக்கு கீழே உள்ள குழு, நாங்க எங்களோடு அவங்களை இணைச்சி ஈராக் சிரியாவுக்கான இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குறோம் என்ற ஒரு அறிவிப்பை விடுறாங்க. இந்த அறிவிப்பை விட்டதும் மூன்று பக்க பிரச்சனை உருவாகுது. ஐமன் லவாகிரி அவள் அல்கைதாவுடைய தளபதியாக இருக்கிறாரு, இந்த ஐஎஸ்ஸும் அதுக்கு கீழே தான் இயங்கணும், எங்கள்கிட்ட கேட்காம இப்படி ஒரு அறிவித்தலை விட்டாங்க என்று அவரும் அவருடைய தோழர்களும் பிரச்சனையாகிறாங்க. ஜவுலானியும் இவர் எங்கள்கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசல, அவருடைய சுய முடிவில் அறிவிச்சிருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு மாற்றுக்கிறது தெரிவிக்கிறார். மாற்றுக்கிறது தெரிவித்த அவரு, நான் அல்கைதாவில் தான் இருக்கிறேன், இவங்களுக்கு கீழே இல்லை என்று சொல்லி மீண்டும் ஐமன் ஜவாஹிரிக்கு மைய செய்கிறார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னா, சித்னா எப்படி தோட்டம் பெறுதுன்னு பார்த்துக்கணும். இப்ப ஐஎஸ் வந்து அல்கைதாவுக்கு ஏற்கனவே பைய செய்திருந்து அந்த பையத்தை முறித்து சுயமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் வருகிறது. இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள், படுகொலைகள் நடக்குது. அந்த படுகொலைகளின் முரண்பாடு பெரிய அளவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதாவது அபு ஹாலித் அஸ்ஸூரி என்று சொல்லக்கூடிய ஒருவர் கொல்லப்படுகிறார். அந்த கொலைக்காக ஜபுவத்து நுஸ்ராவுடைய தளபதி இரங்கல் தெரிவிக்கும் போது சொல்றாரு, அநியாயமா எங்களுடைய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, இந்த வேலையை தௌலா நிறுத்திக் கொள்ளல, ஐஎஸ் நிறுத்திக் கொள்ளலன்னு சொன்னா ஈராக்ல இருந்தே அதை புடுங்கி எறிவோம் என்று அவர் சொல்ல வேண்டிய நிலை வருகிறது. இப்ப இப்படியான முரண்பாடான ஒரு காலகட்டத்தில்தான் இவர் பக்தாதி ஒரு அறிவிப்பு செய்கிறார். 2014 6ஆம் மாதம் 29ல் இஸ்லாமிய ஹிலாபத் அமைக்கப்பட்டு விட்டது. சிரியாவினுடைய சில பகுதிகளை குறிப்பிட்டு அதிலிருந்து ஈராக்ல இந்த பகுதி வரைக்கும் இஸ்லாமிய ஹிலாபத்து, இதுல இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு கட்டுப்படணும் என்ற அறிவித்தல் நடக்குது. இந்த அறிவித்தல் நடக்கும் போது என்ன நடக்கும், ஜபுவத்து நுஸ்ரா தன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளை இவங்க ஐஎஸ்இடம் இருந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க போராடினாங்க. அல்கைதா இவங்களுக்கு எதிராக போராட வேண்டிய நிலைமை வருகிறது. அந்த போராட்டங்கள் சிரியாவுடைய சியா கொடூரத்துக்கு எதிரான போராட்டம் திசை மாறி தங்களுக்குள்ளேயே இந்த பகுதியை யார் கண்ட்ரோல் பண்றது, யாருடைய கையில இருக்கிறது, யார் யாருக்கு கட்டுப்படுறது என்ற பிரச்சனையில போர்கள் நடக்குது. இதையெல்லாம் நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னால், இந்த ஐஎஸ் ஐஎஸ்ங்கிறது இப்ப அவங்க ஐஎஸ் ஐஎஸ் வார்த்தை பயன்படுத்தப்படுறதுல மக்கள்கிட்ட இதுதான் பரக்கத்தில் இருக்கிறதுனால நாங்க சொல்றோம். இந்த ஐஎஸ் ஐஎஸ்ங்கிறது ஒரு பையத்தை முறிச்சிட்டு உருவாகின அமைப்பு. அவங்கள பார்வையில சொல்றதுன்னா அவங்க முறுத்தது, துரோகத்தின் அடிப்படையில் உருவான ஒரு அமைப்பு, முரண்பாடுகளை உருவாக்குவதற்காக உருவாக்கும் விதத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அமைப்பு, அடுத்தவங்களை தங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் என்ற நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்கிற செய்திகளை நாங்கள் இந்த சுருக்கமான விவரத்தினூடாக பார்க்கலாம். சரி, இவங்க இஸ்லாமிய கிலாபத் என்கிற ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்களே, இது உண்மையிலே இஸ்லாமிய கிலாபத்து தானா? இதனால இதை நாங்க சரியாவின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது? கண்ணியத்துக்குரிய சோர்களே, ஹிலாபா சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஒரு ஹதீஸ் இந்த பிரச்சனைக்கு தெளிவான ஒரு தீர்வை சொல்கிறது. எனவே அந்த ஹதீஸை நான் இங்கு முழுமையாக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தக்கூனு நுபுவா ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியிலே நபித்துவம் இருக்கும், அதாவது நான் இருப்பேன், மாசா அல்லாஹ் அந்த தக்குன், எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவ்வளவு காலம் நபித்துவம் உங்களுக்கு மத்தியில் இருக்கும். பிறகு அந்த நபித்துவத்தை அல்லாஹ் எப்போது எடுக்க விரும்புகிறானோ அப்போது உயர்த்தி விடுவான். ஒரு கட்டம் சும்ம தக்கூனு, பிறகு நபித்துவத்தின் அடிப்படையிலான ஒரு இஸ்லாமிய கிலாபத் இருக்கும். இப்ப தக்கூனு மாசா அல்லாஹ் அந்த தக்கூன், அந்த ஹிலாபத் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவ்வளவு காலத்துக்கு இருக்கும். பிறகு நுபுவத்தின் அடிப்படையிலான அந்த இஸ்லாமிய கிலாபத்து எப்ப தூக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அப்போது தூக்கி விடுவான். நபித்துவம் முடிஞ்சதுக்கு பிறகு ஹிலாபத் இருக்கும். இப்ப ஹிலாபத்தும் முடிஞ்சிருச்சு. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. நபி அவங்களும் போயிட்டாங்க. ஹிலாபத்து ராசிதாவுக்கு ரசூல் சலாஹு 30 வருடம் கால அளவு சொல்றாங்க. 30 வருட காலமும் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக நபி சொல்லா சொன்னார்கள், சும்ம தக்கோண முழுக்கன் ஆவன், பிறகு கடுமையான மன்னராட்சி உருவாகும். மாசா அல்லாஹ் யகூன, அந்த மன்னராட்சி எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவ்வளவு காலம் அது இருக்கும். சும்மா, பிறகு அந்த மன்னராட்சியை அல்லாஹ் எப்போது உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்போது உயர்த்தி விடுவான். சும்மா தக்கூனு முல்கஞ்சபரியா, அதற்கு பிறகு சர்வாதிகார மன்னராட்சி உருவாகும். அந்த சர்வாதிகார மன்னராட்சி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எவ்வளவு காலம் விரும்புகிறானோ அவ்வளவு காலம் அது இருக்கும். பிறகு அதை எப்போது அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்போது அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அதற்கு பிறகு நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஞ்சு கட்டமா ரசூல் சொல்றாங்க. நுபுவத் இருக்கும், அல்லாஹ் நுபுவத்தை எடுத்ததுக்கு பிறகு ஹிலாபத் இருக்கும், அல்லாஹ் ஹிலாபத்தை எடுத்ததுக்கு பிறகு கடுமையான மன்னராட்சி இருக்கும், அதை அல்லாஹ் எடுத்ததுக்கு பிறகு சர்வாதிகார மன்னராட்சி இருக்கும், அதை அல்லாஹ் எடுத்ததுக்கு பிறகு நுபுவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் உருவாகும். நல்லா சிந்திங்க. ரசூல்லா மன்னர், அதாவது நபித்துவம், அதற்கு பிறகு ஹிலாபத்து, அதற்கு பிறகு மன்னராட்சி, அப்படி சொல்லல. இருக்கும், அல்லாஹ் நாடும் போது எடுக்கப்படும், அதற்கு பிறகு அடுத்தது வரும்னு சொல்றாங்க. இப்ப ஹிலாபத் வந்து விட்டதாக ISIS அறிவிக்கிறது. மன்னராட்சி உலகத்தில் இருக்குதா இல்லையா? சவுதி எடுத்துக்கொள்வோம், மன்னராட்சி இருக்குதா இல்லையா? மன்னராட்சி இருக்குது. ரசூல் என்ன சொல்றாங்க, மன்னராட்சி எடுக்கப்படும், எடுக்கப்பட்டதுக்கு பின்னர் தான் நுபுவத், அதாவது ஹிலாபத் ஏற்படும் சொல்றாங்க. மன்னராட்சி இருக்கும் போது ஹிலாபத்து வராது. நபியவங்க இருக்கும் போது, அதாவது மன்ராஜி நுபுவா என்ற அடிப்படையில் ஹிலாபத் இருக்காது. ரசூல்லா போனதுக்கு பிறகு அந்த ஹிலாபத்து வரும். அந்த ஹிலாபத் இருக்கும் போது மன்னராட்சி வராது. அந்த ஹிலாபத் போனதுக்கு பிறகு மன்னராட்சி வரும். சர்வாதிகார மன்னராட்சி இருக்கிற காலகட்டத்தில் நுபுவத்தினுடைய அந்த ஹிலாபத்து உண்டாகாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப பக்தாதி வந்து ஹிலாபத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த சர்வாதிகார மன்னராட்சின்னு அவர் சொல்லக்கூடிய சவுதியினுடைய மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தூக்கப்பட்டிருச்சா? உலகத்தில் இருக்கிறார் ரசூல்லா என்ன சொல்றாங்க, தூக்கப்பட்டதுக்கு பிறகுதான் ஹிலாபத்து வரும். ரெண்டும் ஒன்றாக வராது. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, இது ஹிலாபத் என்று பக்தாதி சொன்னது பொய். நாங்க ரெண்டு முடிவு எடுக்கணும். ஒன்று ரசூல்லா சொன்னது பொய்ன்னு எடுக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா பக்தாதி சொன்னதை பொய்ன்னு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ஹதீஸ பொய்யாக்கணும். அப்ப நாங்க பக்தாதிய பொய்யாக்குறதா அல்லது ரசூல்லாவை பொய்யாக்குறதா, இந்த ஹதீஸ பொய்யாக்குறதா? அப்படின்னா நாங்க பக்தாதியத்தான் பொய்யாக்கணும். உதாரணமா நான் சொல்றேன், இஸ்லாமிய கிலாபத் உருவாகிருச்சுன்னு சொல்றேன், ஆனா மன்னராட்சி இருக்கு. மன்னராட்சி எடுக்கப்படும், எடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் கிலாபத்து வரும்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்ப நான் சொன்னதை ஏற்கிறதா, ரசூல்லா சொன்னதை ஏற்கிறதான்னு கேட்டா, நான் சொன்னதை உங்களால ஏற்க முடியாது. இப்ப காத்தாங்குடியில் அஸ்மர் பலாகி இருக்கிறார். அவர் வந்து ISIS கிலாபத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்றாரு. சொல்லும் போது நாங்க பார்க்கிறோம், மன்னராட்சி இருந்து கொண்டிருக்குது. மன்னராட்சி இருக்கும் போது கிலாபத்து வராது அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி மௌலவி சொன்னது பொய்ய சொல்றாரு. நாங்க முடிவு எடுக்கிறதா, ரசூல்லா சொன்னது பொய்யின் எடுக்கிறதா? நம்ம இங்க காத்தாங்குடி மௌலவி சொன்னதை தான் பொய்யின் ஆக்கணுமே தவிர, ரசூல்லா சொன்னதை பொய்யாக்க இயலாது. எனவே இந்த ஹதீஸ் தெளிவாக மன்னராட்சி இருக்கும் போது ஹிலாபத்து வராதுன்னு சொல்லுது. மன்னராட்சி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்க ஹிலாபத்தை உருவாக்கிட்டு யார் சொல்றாங்களோ அவங்க பொய்யத்தான் சொல்றாங்களே தவிர, இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவங்க உண்மையை சொல்லல. இந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம் இவங்க விஷயத்துல முடிவு செய்யறதுக்கு போதுமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையை சொல்ல போனா இவங்க ஒரு பேருக்கு உரிமை கொண்டாடுறாங்க. இஸ்லாமிய கிலாபத்து வர்றது எல்லாருக்கும் சந்தோஷம் தான், வந்தா தான் சந்தோஷப்படலாம். இவங்க கிலாபத்தை உருவாக்கல, ஒரு வெறும் பிளவுன்னு செஞ்சிருக்கிறாங்க. இலங்கை மக்களுக்கு விளங்குறதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இலங்கையில தமிழ் மக்களுக்கு சில கொடுமைகள் நடந்தது. இந்த கொடுமையிலாம் விடுபடுவதற்கு ஒரே வழி தமிழ் ஈழம் தான், தனியான தாயகம் தான் என்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்தாங்க. போராட்டம் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் இந்திய ராணுவம் வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் வரதராஜ பெருமாள் அவர்கள் தமிழில பிரகடனத்தை செஞ்சாங்க. அப்போது இருந்த போராளி அமைப்புகள் எல்லாம் அதை எதிர்த்துச்சு, அதை ஏற்றுக்கொள்ளல. அவங்களே போராடி கொண்டிருக்கிறாங்க தமிழ் ஈழத்துக்காகத்தான். ஆனா வரதராஜ பெருமாள் தமிழ் ஈழம் அறிவித்த போது அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஏன்னு சொன்னா, இது வெறும் அறிவிப்பு தான், இதனால ஒரு தமிழ் ஈழம் உருவானால் என்ன நன்மைகள் நடக்குமோ அந்த நன்மைகள் எதுவும் நடக்காது என்றது அவங்களுக்கு தெரியும். இவங்க கிலாபத்து உருவாக்கி விட்டதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த கிலாபத்தால எந்த நன்மையும் உலகத்துல இல்ல. அவங்க கிலாபத்தை அறிவிச்ச அந்த ஈராக்குக்கோ சிரியாவுக்கோ கூட நடக்கல. அப்ப இந்த கிலாபத் அறிவிப்பு என்றது உண்மையா பொய்யா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ISIS எங்களுடைய அர்த்தம் தௌலா இஸ்லாமியா பில் இராக் வசாம், சிரியா ஈராக் சிரியாவிலே இஸ்லாமிய ஆட்சி என்ற அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் அறிவிச்சாங்க. ஈராக்குடைய பெரும் பகுதி இன்னும் ஃபித்னாவில தான் இருக்கு, இவங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல. சிரியாவினுடைய பெரும் பகுதி இன்னும் ஃபித்னால தான் இருக்குது, இவங்களோட கண்ட்ரோல்ல இல்ல. இவங்க அறிவிக்கும் போது பெரும்பாலும் எல்லாரும் நாடு அறிவிக்கும் போது நாலு பக்கத்துலயே அறிவிப்பாங்க, இவங்க ரெண்டு பக்கத்துலயே தான் அறிவிச்சாங்க. அதுதான் ஹலப், நம்ம இந்த அண்மையில அதாவது சிரியாவில் ஏற்பட்ட நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்ட பகுதி, ஹலபும் இவங்களுடைய பகுதி என்று அறிவித்தாங்க. இதெல்லாம் எங்களோட நிர்வாகத்துக்கு உட்பட்டதுன்னு அறிவித்தாங்க. இஸ்லாமிய கிலாபத்தின் அவங்க உருவாக்குறாங்க. சென்ற ஆண்டிலே உலகத்தில் அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட இடமாக, உலகத்தில் அதிகமான மக்கள் அகதியான இடமாக, உலகத்தில் அதிகமான சிறுவர் துஷ்பிரயோகம் நடந்த இடமாக, உலகத்தில் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்பட்ட இடமாக, உலகத்தில் அதிகமாக இழப்புகள் கூடிய பகுதியாக கிலாபத்துக்குரிய பகுதி இருக்கு. அப்ப இந்த கிலாபத்தை உருவாக்கி என்னத்துக்காக இந்த கிலாபத்தை உருவாக்குனீங்க? நீங்க உங்களுடைய எல்லை என்று சொன்ன பகுதியிலேயே அலப்போ அலப்போன்னு சொல்லி நீங்க செய்திகள் எல்லாம் பாத்தீங்களே, அது இவங்களுடைய எல்லை. அந்த இவங்களுடைய கட்டுப்பாட்டில், கிலாபத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில உலகத்திலேயே சென்ற ஆண்டு அதிகமான உயிரிழப்புகள், சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதாவது பெருந்தொகையான முஸ்லிம்கள் அகதியா போயிருக்கிறாங்க. அப்ப ஒரு இஸ்லாமிய ஆட்சி வந்தால் அந்த குறைஞ்சபட்சம் உலகத்துக்கெல்லாம் வானம், நீங்க அறிவிச்ச அந்த பகுதியில் உள்ள மக்களுக்காவது பாதுகாப்பு கிடைக்கணுமே, அந்த மக்களுக்காவது ஈழத்தம் கிடைக்கணுமே, அது எதுவுமே கிடைக்கல. கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அங்கெல்லாம் அழிவுகள் அதிகமா நடந்திருக்குது. அப்ப உங்களோட ஹிலாபத்தால நன்மை வந்துச்சா தீமை வந்துச்சா? ஹிலாபத்தினுடைய பிரதிபலங்கள் ஏதாவது நடந்துச்சான்னு சொன்னா எதுவும் நடக்கல. எந்த மக்களுக்கு நன்மை அடைக்காத அந்த நாட்டு மக்களை சீரழிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஹிலாபத்து தேவை? அதை சும்மா விட்டு இருந்தா அந்த சிரியாவுல சியாவுக்கு கீழே ஏதோ ஒன்றை இருந்துட்டு போயிருப்பாங்க. அப்ப தனியத்துக்குரிய சோர்களே, ஹிலாபத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய தன்மையோ ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய பண்புகளோ எதுக்குமே இல்லாம அதற்கான உரிமையை கோரி இருக்கிறாங்க, அதற்கான எல்லா வகையான அதிகாரத்தையும் கோரி நிற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஹிலாபத் சம்பந்தமா சொல்றாங்க. சூரா 100 24 அத்தியாயத்தினுடைய 55 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், பாத அல்லாஹு அல்லதீன் ஆமன மின்கும் வாமிலு ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிபன்னஹும் ஃபில் அர்த். உங்களில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பூமியில கிலாபத்தை தருவதாக வாக்களிக்கிறான். கமஸ்தக்லபல்லதீன மின் கபலிஹிம், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு ஹிலாபத்தை கொடுத்தது போன்று உங்களுக்கும் அல்லாஹ் அந்த ஹிலாபத்தை தருவான். அந்த ஹிலாபத்து தந்தால் பல யுமக்கின லகும் தீனகும் உள்ளது இருத்தலா லகும், உங்களுக்காக அவன் பொருந்திக் கொண்ட தீனை நிலைநாட்டக்கூடிய தம்கீன், அதை அந்த இடத்தை நிர்வாகிக்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் தருவான். நீங்கள் அச்சத்துக்கு பிறகு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவான். அப்ப கிலாபத்தினுடைய ரெண்டு அம்சம் சொல்லப்படுது. இம்கானியத், எங்கள் அந்த பகுதியில மார்க்கத்தை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கணும். இரண்டாவது, அச்சத்துக்கு பிறகு அமைதியான சூழல் வர வேண்டும். இதே போன்று அல்லாஹு தஆலா சூரா அல்-கஸஸிலேயும் ஆட்சி அதிகாரம் பத்தி சொல்கிற போது நுமக்கின லஹும் ஃபில்லார், பூமியிலே அவங்களை அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த அந்த இடத்தை தங்களுக்கு வெற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுப்பான் என்கிற அர்த்தத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்க இஸ்லாமிய கிலாபத் அறிவித்தால் அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை முறையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். இது கிலாபத்தில் ஒன்றாக சொல்லப்படுது. இரண்டாவது, அச்சமற்ற நிலை உருவாக வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்றான், மின் பாதி ஹௌஃபிகம் அம்னா, அச்சமான சூழ்நிலைக்கு பிறகு அச்சமற்ற சூழலை அல்லாஹ் தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப அச்சமான பகுதியாக இவங்க ஹிலாபத் அறிவித்த பகுதிகள் தான் இருக்குது. இஸ்லாமிய உலகத்திலேயே இவங்க ஹிலாபத் அறிவிக்கக்கூடிய இந்த சிரியாவுடைய பிரதேசம் தான் இன்னைக்கு மிகவுமே அச்சகரமான ஒரு சூழலா இருக்குது. பல வருடங்களாக கொடூரமான கொலைகள் நடக்கக்கூடிய இடமாக இருக்குது. அப்ப அச்சம் நீரல்ல, அச்சம் கூடிக்கொண்டே போகுது. அதிகமான அகதிகள் சிரியாவுடன்தான் வெளியாக இருக்கிறாங்க. சிரியாவுடைய அகதிகளை ஏற்க மாட்டோம் என்று பல நாடுகள் பிரச்சனை உண்டாக்குற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சில அமைப்புகள் சிரிய அகதிகள் மூலமாக தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். ஆக ஒரு ஹிலாபத் உருவாகினால் என்ன நடக்கும் என்று அல்லாஹு தஆலா சொன்னானோ அதுல எதுவுமே நடக்கல. அப்ப இந்த பக்தாதி அறிவித்த ஹிலாபத்தை நம்ம எப்படி ஹிலாபத்னு ஏத்துக்கிறது? அல்லாஹ் சொன்ன பண்பு அதுல இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன ஓடரையும் வரல. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அறிவித்தது உண்மையான ஒரு அறிவிப்பாக இருக்குமா? இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, இன்னமல் இமாமு ஜுன்னா, இமாம் என்பவர் கேடயம். நம்ம கேடயத்தை போட்டா நமக்கு பாதிப்பு வராது. ஆனா இந்த ISIS முஸ்லிம் உம்மத்துக்கே பாதிப்பாக அமையும். அவரை இமாமாக ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. அவங்க அறிவித்த அந்த கிலாபத் பகுதியில் வாழ்றவங்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்குது. இவர் எங்களுக்கு கேடயமா இருப்பாரா அல்லது எங்களை பழி கொடுக்கிறவரா இருப்பாரா என்கிற பயம் எல்லா மக்களுக்கும் இருக்குது. அப்ப இவரை நாங்க, அதாவது மிகப்பெரிய முஸ்லிம் உம்மத்தினுடைய இமாமாக எப்படி ஏற்றுக்கொள்றது? ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி அதுல இருக்குதா? இமாமத்தினுடைய அடிப்படை அதாலத், அவர் நீதி செலுத்துவார், நேர்மையாக மக்களுக்கு மக்களை வழி நடத்துவார், இது இருக்குதா? இப்படி இமாமத்துக்கு இருக்கக்கூடிய எந்த தன்மையும் அதுல இல்ல. இளைஞர்களுக்கு ஆசையா இருக்கலாம், அவங்க கலிமாவை கையில வச்சுட்டு போராடுறாங்க, முகமது ரசூல்லா வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய வீர தீர சாகாச செயல்கள் வீடியோக்களை வருது, இதை பார்க்கும்போது ஆர்வம் இருக்கலாம். ஆனா ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க இஸ்லாமிய கிலாபத்துக்குரியவங்களா? இந்த கிலாபத்தினுடைய தன்மைகள் இருக்குதா? எதுவுமே கிடையாது. அதனாலதான் உலக அளவுல இஸ்லாமிய அறிஞர்கள் எதிர்த்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் போய் சேரலாம், இளைஞர்கள் ஆர்வப்படலாம். சில நேரம் இலங்கையிலும் ஓரின இளைஞர்கள் இந்த ஆர்வத்தில், இந்த ஆர்வ கோளாறு அவர்களுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணலாம் அல்லது அதுக்கு லைக் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வழிகேட்டுக்கு நாங்கள் துணை போறதாக இருக்கும். இஸ்லாத்தின் பேரில் இஸ்லாத்தில் இல்லாத கொள்கைகளை தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு துணை போறதாக இருக்கும். எனவே இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அமைப்பிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த ஹவாரிஜிகளுடைய பண்புகள் தெளிவாக இருக்குது. சில அறிவிப்புகள் இருக்குது. உதாரணத்துக்காக ஒன்றரை நான் சொல்கிறேன், பலகீனமான அறிவிப்புகள். ஆனா இவங்களை சொல்லுகிற அமைப்பு சனது ரீதியாக பலகீனமான, அதுல சந்தேகம் கிடையாது. செய்தி ஒரு தகவலை தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக மட்டும் இந்த செய்தியை நான் இங்கு சொல்கிறேன். அதாவது நயீம் இப்னு ஹம்மாத் அவங்களுடைய ஒரு கிதாப் இருக்குது, 1000 வருஷங்களுக்கு முன்னால எழுதப்பட்ட புத்தகம். அதுல சில செய்திகள் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அடிவடி அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிப்பாளர்களை குறைபாடு இருக்குது. அவன் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, சூழலுக்கு பொருத்தமா இருக்கு. அதனால சொல்கிறேன், இதா ராயத்து ராயாத்தி சூத், கருப்பு கொடிகளை நீங்கள் கண்டால் பல்சமுல் அருள், பூமியிலே நின்றுங்க, இடம் பிறந்து அங்கே போயிடாதீங்க. பலா சுஹர்ரிக்கும் ஐதியக்கும் பலா அர்ஜுலக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகாதீங்க, உங்களோட கைகளையும் கால்களையும் ஆட்டாதீங்க. அதாவது நீங்க அவங்கள நோக்கி போகாதீங்க, அவங்களுக்கு நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. சும்மா எல்லாரும் கோமுண்டு அபாவு லாயோபாலகும், பிறகு ஒரு கூட்டம் உருவாகுவாங்க. அவங்க பலகீனமானவங்க, மக்களிடத்தில் அவங்களுக்கு எந்த அந்தஸ்தும் இருக்காது, அவங்கள கவர்ந்து அவங்கள பின்பற்றி போறதுக்கு மக்கள் இருக்காது. சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமானவங்க, அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குண்டா, குலோபகம் கசுபரில் ஹதீஸ், அவங்களுடைய உள்ளங்கள் இரும்பு போல இருக்கும், கடினமான போக்குள்ளவங்களா இருப்பாங்க. உம் அஸ்ஹாபு தௌலா, அவர்கள் தௌலா உடையவர்களா இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர், அரபு மொழி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அத்தௌலா என்று சொன்னால் ஏதாவது அறிமுகமான ஒன்றுக்கு தான் சொல்லப்படும். இன்றைக்கு தங்களை தௌலா இஸ்லாமியாவாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இவங்க. அப்ப அவங்க அஸ்ஹாபு தௌலாவாக இருப்பாங்க. அவங்க வாக்குறுதிகள் கொடுத்தால், உடன்படிக்கைகள் செய்தால் அதை பேண மாட்டார்கள். அவங்க உண்மையின் பக்கம் மக்களை அழைப்பார்கள். ஆனா அவங்க அதுக்குரிய ஆக்கள் கிடையாது, அவங்க சத்தியத்துக்குரியவர்கள் கிடையாது. அஸ்மாவுகுமுல் குணா, அவங்களுடைய பேர்கள் குண்ணியத்தாக இருக்கும். குண்ணியத்துன்னு சொன்னா உதாரணமா ஏழு பேர் இஸ்மாயில், இஸ்மாயில் தான் பேரு. என்ன மகண்ட பேர் அனான், அபு அனான் சொன்னா குண்ணியத்து. இவங்களுடைய பேர்களை நீங்க பாத்தீங்கன்னா குண்ணியத்தா இருக்கும். நான் ஏற்கனவே சில பேர்கள் சொன்னேன், அபு முஸ்ரப் அசர்காவி, அவங்களோட பேர் அபு முஸ்ரப் குண்ணியத்தா இருக்குது. அபுபக்கர் அல் பக்தாதி, அங்கும் குண்ணியத்தான் வருகுது. அபு உமர் அல் பக்தாதி, அங்கும் குண்ணியத்தான் வருகுது. அபு முகமது அல் ஜவுலானி, அங்கும் குண்ணியத்தான் வருகுது. அவங்களுடைய பேரே புண்ணியத்தாக இருக்கும் என்று இந்த செய்தி சொல்கிறது. அவங்க தங்களை ஊரோடு சேர்த்துக்குவாங்க, அவங்களோட பேரை சேர்க்கும் போது ஊரோடு சேர்த்துக்குவாங்க. இப்ப நான் ஏன் பேரை யாரோட சேர்க்கிறேன்னு வந்தா, நான் இஸ்மாயில் இப்னு சாவுலம் இது சொல்லுவேன், எங்க வாப்பாவுடைய பேரோட நான் சேர்ப்பேன். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய முறை. சில பேர் பிரபலமாக சில பேர் அறிமுகமாகுவாங்க. ஆனா இவங்களுடைய அறிமுகம், இவங்களுடைய இவங்க தங்களுடைய பேரை எதோட சேர்ப்பாங்கன்னு சொன்னா ஊரோடு சேர்ப்பாங்க. அபுபக்கர் அல் பக்தாதி, பக்தாதியோட சேர்க்கிறாரு, அவரோட வாப்பட பேர் யாருந்து வராது. அபு உமர் அல் பக்தாதி, அவங்க வாப்பாவுடைய பேரோட சேர்க்காம ஊரோட சேர்க்கிறாங்க. சர்காவி என்றது, இந்த ஜவுலானி என்றது, அந்தந்த ஊர்களோட சேர்ந்த அந்தந்த கிராமங்களோட பேர் சேர்க்கப்படுது. இது அவங்களுக்கு சொன்ன மாதிரி அப்படியே இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். சுகூருகும் முர்காத்தும் கசூரி நிசார், அவங்களுடைய முடி பொம்புளைய முடி மாதிரி இருக்கும். நீங்க இதுல சும்மா அதாவது லைபான ஹதீஸ் தான், நீங்க தேவைன்னா கொஞ்சம் வீடியோ தேடி பாருங்க. எல்லாருமே முடி வச்சிருக்கிறோம், ஆனா ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி பொம்புள முடி மாதிரி இருக்கும் சொல்லி சொன்னா, நீ கொஞ்சம் அந்த வீடியோக்குள்ள கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது இந்த செய்தி பலகீனம், அந்த அறிவிப்பு பலகீனமாக இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய செய்தி நெருக்கமா வரக்கூடிய ஒரு சூழல் நாங்க பாக்குறோம். ஹத்தா யஹ்தலிபு ஃபீமா பைனஹும், அவங்களுக்கு மத்திய ஒரு பிரச்சனை வரும். சும்மா யூத்தில்லாஹுல் ஹக்க மையசா, பிறகு அல்லாஹு தஆலா யாருக்கு சத்தியத்தை கொடுக்க நாடுறானோ அவங்களுக்கு சத்தியத்தை கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அதுல அந்த செய்தி பதிவாகி இருக்குது. இதே போல மற்றொரு ரிவாயத்தில், இதா கலஜத்தி ராயாத்தி சூத், கருப்பு கொடிகள் வெளியாகி விட்டால், பைன் அவ்வளகா ஃபித்னா, அவனுடைய ஆரம்பம் ஃபித்னாவாக இருக்கும். வஅவுஸதஹா லலாலா, அவனுடைய நடுப்பகுதி வலிகேடாக இருக்கும். வஆகிரஹா குஃப்ரோன், அந்த கடைசி பகுதி குஃப்ருக்கு தான் போய் சேரும். இந்த கருத்துல சில பலகீனமான அறிவிப்புகள் இருக்கு. குறிப்பா இதை சிரியாவோடு சம்பந்தப்படுத்தியும் சொல்லப்படுகிறது. கருப்பு கொடிகள் அதாவது ஈராக்கில் இருந்து வரும், அவங்கள முடி வச்ச சிலர் வழி நடத்துவாங்க, அவங்களுடைய பேர்கள் ஊரோடு சேர்ந்திருக்கும், அவங்க புண்ணியத்தோட அவங்க பேரை சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்னது போல எஸ்தி மூண மதீனத்தை திமிஸ்க், அவர்கள் திமிஸ்கினுடைய கைப்பற்றுவாங்க. அப்ப சிரியாவோட சம்பந்தப்படுத்தியும் அந்த கூட்டம் பத்தி வந்திருக்குது. ஆனால் இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் சனது ரீதியாக பலகீனமாக இருக்கிறதுனால இந்த அறிவிப்பை நேரடியாக சொல்லி நாங்க ஐஎஸ் கூடாது என்கிற ஒரு தகவலை இங்கு சொல்லவில்லை. இது ஒரு செய்திக்காக, ஒரு அறிவுக்காக இந்த செய்தி சொல்லப்படும். ஹவாரிஜி சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்குது. அந்த ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நேரா பொருந்துறதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹவாரிஜிகள் சம்பந்தமாக சொல்கிற போது அஹ்வாப் எதிகி கிபிலல் ஈராக், ஈராக்கை நோக்கி கையை காட்டி சொன்னார்கள், யக்ருஜு மின்ஹு கௌமுன், இந்த ஈராக்கில் இருந்து ஒரு கூட்டம் வெளியாகும், யக்ரவுன் அல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், லா யுஜாசி தராக்கிஹிம், அந்த குர்ஆன் அவங்களுடைய தொண்டை குழிக்கு வரைக்கும் இறங்காது, யம்ருகூன மினல் இஸ்லாமி முருக ஸஹ்மி மினர் ரமியா, ஒரு வேட்டை பிராணி மீது அம்பு எறியப்பட்டால் அந்த அம்பு எப்படி அந்த பிராணியினுடைய உடம்பை தொலைச்சிட்டு வெளியாகுதோ அதை போல இவங்க இஸ்லாத்திலிருந்து வெளியாயிருவாங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னு சொன்னா, உதாரணமா ஒரு மானுக்கு நாங்க அம்பு எறிஞ்சிட்டோம், அந்த அம்பு வந்து அங்கல பக்கம் விழுந்திருக்கும், அந்த அம்பை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சத துண்டு எதுவுமே அந்த அம்புல இருக்காது, கிழிச்சிட்டு போயிருக்கும், இறச்சி துண்டு எதுவுமே அதை ஒட்டி இருக்காது. அதே மாதிரி இஸ்லாத்துல இவங்ககிட்ட எதுவுமே இருக்காது, எல்லாமே இல்லாம தொடச்செறியப்பட்டமா இஸ்லாத்துக்கு வெளியே போயிருவாங்க என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த செய்தி ஹவாரிஜி கொள்கைக்குரியவர்கள் ஈராக்கில் இருந்து வருவாங்க என்ற ஒரு செய்தியை உருவாக்க சொல்லுது. ஆரம்ப கால ஹவாரிஜிகளும் அப்படித்தான் இருந்தாங்க. இப்போதுள்ள இந்த நவீன ஹவாரிஜி சிந்தனை உடையவர்களும் ஈராக்கில் இருந்து தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு அம்சத்தை நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இந்த ஹவாரிஜிகள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிற போது ஒரு அந்த ஹதீஸ முழுசாக இன்னும் பிரயோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர் அவங்களும் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருளை பங்கு வைக்கிறாங்க, பங்கு வைக்கும் போது ரசூலுல்லாஹ் ஏதாவது சில நோக்கங்களை வச்சு யார் யாருக்காக கொடுப்பாங்க. அப்போது அந்த பங்கு இடை ஒருவன் சரியானல்ல, அவன் எப்படி அதாவது ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறான், யா முஹம்மது ஏதில், முஹம்மதே நேர்மையா பங்கு வைங்கன்னு சொல்றான். அவனோட தோற்றம் பத்தி சொல்லப்படுது, கண்கள் பஞ்சடைஞ்சி, நெற்றி புடைத்து போன, கன்னங்கள் ஊறி போன, அடர்த்தியான தாடி வைத்த ஒருவன் வந்து முகம்மதே நேர்மையாக பங்கு வையுங்கள், நீங்க நேர்மையா பங்கு வைக்கலன்னு சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை கொல்றதுக்கு சஹாபாக்கள் அனுமதி கேட்டாங்க, அந்த அனுமதி கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவனுடைய சந்தையில் ஒரு கூட்டம் உருவாகும், யக்ரவுன் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், அது அவங்களுடைய தொண்டை குழிக்கு செல்லாது, எம்ருகூன மினல் இஸ்லாமிய முருக ஸஹ்மி மினர் ரமியா, இந்த அம்பு வெளியேறுவது போல் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள், யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், முஸ்லிம்களை கொல்லுவார்கள், வயதவுன அஹ்லல் அவ்ஹான், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள். இந்த பண்பு இன்றைக்கு ஐஎஸ் இடத்துல இருக்குது, முஸ்லிம்களை கொல்லுவாங்க, சிலை வணங்கிகளை விட்டுருவாங்க. ரசூலுல்லா பாய்கிற வார்த்தையினுடைய நுணுக்கத்தை பாருங்க, சிலை வணங்கிகள் யாம், அதாவது அகலல் அவுதான், சிலை வணங்கிகள் ரசூலுல்லா சொல்றாங்க. முஸ்லிக் என்று சொன்னா கூட சொல்லிடுவான், இவங்க எல்லாம் சாயத்தை போட்டிருக்காங்க முஸ்லிக், அவங்க தான் கொள்றோம், இவங்க கபூர்த்த துவா கேட்டாங்க அதனால நாங்க அவங்கள கொள்றோம்னு சொல்லிடுவாங்க. ஆனா ரசூலுல்லா என்ன சொல்றாங்கன்னா, சிலை வணக்கம் செய்யக்கூடியவங்களை விட்டுருவாங்க, முஸ்லிம்களை கொள்ளுவாங்க, ஆனா என்ன பேர்ல கொள்ளுவாங்கன்னா, இவங்க முஸ்லீம் இல்ல, எங்களுக்கு கட்டுப்படல, எங்களுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, கிலாபத்தை மறுக்கிறாங்க, கட்டுப்பட மறுக்கிறாங்க, இந்த காரணங்களை சொல்லி அதாவது முஸ்லீம்களை கொள்ளுவாங்க. கடந்த காலத்தில் வாழ்ந்த ஹவாஜிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, சிலை வணக்கம் செய்யக்கூடியவங்க உங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்டா பாதுகாப்பு கொடுங்கன்னு குர்ஆன் சொல்லி இருக்குதுன்னு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. தங்களை யாராவது முஸ்லீம் சொன்னா இவர் ஒன்றில் அலிகளில் அவங்களை சார்ந்தவரா இருப்பாரு, இல்லாட்டி மாவியர்கள் அவங்களை சார்ந்தவங்களா இருப்பாங்கன்றதுனால அவங்களை கொலை செஞ்சாங்க. இந்த ஐஎஸ் அமைப்பிலையும் இந்த கொலை கலாச்சாரம் இருக்குது, முஸ்லீம்களை கொல்லக்கூடிய அந்த ஹவாரிஜிகளுடைய பண்பாக ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கலாச்சாரம் இருக்குது. அடுத்தது இன்னொரு அறிவிப்பிலே நான் சொன்ன இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியினுடைய 7432 அறிவிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. சஹீஹ் புகாரியுடைய 3611 அறிவிப்பில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாதிபி ஆஹி ஸமானி கௌமன், கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வரும், குதசா இல் அஸ்னான், அவங்க சின்ன வயசு உள்ளவங்களா இருப்பாங்க, வயசு வந்த பக்குவமானவங்க அவங்க இருக்க மாட்டாங்க, சுபஹாவுல் அஹ்லாம், மடையர்களா இருப்பாங்க, மார்க்கத்தை விளங்கி புரிஞ்சு கொள்கிற தன்மையில குறைபாடு இருப்பாங்க, யகூலூன மின் கைரி கௌலில் பரியா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உலகத்திலேயே நல்ல வார்த்தைகளாகத்தான் இருக்கும். இந்த மூன்று பண்பும் இன்றைக்கு ஐஎஸ்இடம் இருக்கிறத நாங்க பாக்குறோம். இளைஞர்கள், சிறு வயது இளைஞர்கள் அவங்களை பின்பற்றுறாங்க, மார்க்கம் சம்பந்தமான தெளிவோ விவரமோ இல்லாதவங்க அவங்களோட இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை தான். கிலாபத்துங்கிறது நீங்க இன்னும் சொல்ல போனா குர்ஆன் ஓதுவாங்கன்னு ரசூலா சொல்றாங்களே. இந்த ஐஎஸ் பயான்களை பாத்தீங்கன்னா நாம போடுற தலைப்பு வேறையா இருக்கும். இப்ப இங்க தலைப்பு போட்டிருக்கோம் ஐஎஸ் பற்றி இஸ்லாத்தின் தீர்வு. அவங்களுடைய தலைப்புகளே குர்ஆன் வசனமா தான் இருக்கு. ஐஎஸ் தலைப்புகளை பாத்தீங்கன்னா தலைப்புகளே குர்ஆன் வசனமா இருக்கும். அவ்வளவு நல்ல வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஆனா அவங்க அதுக்குரியவங்களா இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மூன்று பண்புகளும் ஹவாஜி சம்பந்தமாக சொன்ன இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய மூன்று பண்புகளும் அவங்கள்ட்ட இருக்கு. சஹி முஸ்லீம்ல ஒரு அறிவிப்பு வருகிறது, யக்ரவுன அல் குர்ஆன யஹ்சபூன அன்னஹு லஹும் வஹும் அலைஹிம். குர்ஆன ஓதுவாங்க, அது தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக நினைப்பாங்க, ஆனா அந்த குர்ஆனுடைய உண்மையான விளக்கம் அவர்களுக்கு எதிரானது. இன்றைக்கு அந்த ஹவாஜிகளுடைய அந்த நிலைப்பாடு ஐஎஸ்எம் இருக்கிறது நாங்க பாக்கிறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜிகள் சம்பந்தமாக சொல்கிற போது யக்ரஜூன அலா ஹீன புர்கத்தி மின நாஸ், மக்கள் பிரச்சனை பட்டு பிரிகிற சந்தர்ப்பத்தில் அவங்க வருவாங்க என்று சொன்னாங்க. இன்றைக்கும் இந்த ஐஎஸ் தோற்றத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த பண்பு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆக ஹவாரிஜிகள் சம்பந்தமாக ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட 10 அடையாளங்களும் இவங்கள்ட்ட இருக்குது. இஸ்லாமிய ஹிலாபத் சம்பந்தமாக குர்ஆனோ சுன்னாவோ சொன்ன எந்த பண்பும் இவங்கள்ட்ட இல்ல. ரசூல்லாவுடைய அறிவிப்பு பிரகாரம் மன்னராட்சி தூக்கப்பட்டதுக்கு பிறகுதான் ஹிலாபத்து வரும். ஆனா இவங்க இப்பவே ஹிலாபத்துன்னு சொல்றாங்க, மன்னராட்சி இருந்து கொண்டிருக்குது. எனவே ரசூல் சலாசுகள் சொன்ன ஹிலாபத்து இது கிடையாது என்கிறது சந்தேகம் இல்லாம தெளிவாக இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, ஐஎஸ்ஐஎஸ் என்கிற இந்த அமைப்பு அவங்க என்ன பேர்ல தங்களை அழைத்துக் கொண்டாலும் சரி, ஹவாஜி கொள்கையை இந்த நூற்றாண்டுல செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளில் ஒன்றாக இருக்குது. அவங்க உண்மையான இஸ்லாமிய ஆட்சியை நிறுவல, இஸ்லாமிய ஹிலாபத்தை அவங்க அமைக்கல. இஸ்லாமிய ஹிலாபத் என்கிற நல்ல பேர்ல ஒரு தீமையை வித்துட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் இது சம்பந்தமாக விழிப்பாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிற விதத்துல எந்த செயல்பாடுகளையும் நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. இதே நேரத்தில் நம்மளுடைய நாட்டினுடைய நிலை என்ன, இதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு ஆட்சியை விரும்பினால் அந்த ஆட்சி வருவதற்காக பிரச்சாரம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அரசியல் கட்சிகள் எல்லாம் அவங்க விரும்புகிற மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கான பிரச்சாரத்தை செய்யறாங்க. ஆனா ஓரளவு விவரமாவது இருக்கணும், ஓரளவு விளக்கமாவது இருக்கணும். நான் சாதாரணமா நின்று கொண்டும் இல்ல, அதாவது ஜனாதிபதி ஆகிறதுக்கான முயற்சி நம்ம எங்களுடைய அந்த நிலை நமக்கு வராதுன்னு தெரிஞ்சு கொண்டு அதுல நம்ம தலையடிக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது. இலங்கையினுடைய நிலைமை என்ன, இலங்கையில நீங்க இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும்னு விரும்புனா பிரச்சாரம் செய்யலாம். இந்த ஆட்சி அமைப்பை இலங்கை மக்களில் பெரும்பாலானவங்க விரும்புனாங்கன்னா அது சட்டமாகலாம். ஆனால் போராட்ட வழிகளினூடாக ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வரலாமா, இதனால நன்மை ஏற்படுமான்னு கேட்டா ஏற்படாது. இலங்கையில முழு இலங்கைக்கும் அல்ல, வடக்கையும் கிழக்கையும் இணைத்து ஒரு தமிழ் இலத்தை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக 30 வருஷம் கடுமையான போர் நடந்திருக்குது. 1000 உயிர்கள் இதற்காக பலியிடப்பட்டிருக்கிறது, கோடிக்கணக்கான சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. முடிவு எங்க ஆரம்பிச்சு அங்கே நிக்குது. 30 வருஷ போராட்டம், அதாவது முடிவு சரியான முடிவுக்கு வரல. கண் முன்னால் கண்டுகொண்டு இந்த மாதிரி ஒரு வழிக்கு நம்ம ஆதரவு மாதிரியான ஒரு சிந்தனையை உருவாக்குறதுங்கிறது ஆபத்தானது. இலங்கையில கம்யூனிஸ்ட் ஆட்சியை புரட்சி மூலமாக கொண்டு வரதுக்காக முயற்சி செஞ்சவங்க இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல சேகுவரா குழப்பம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படியே ஒடுக்கப்பட்டாங்க. நாங்க வளர்ந்த ஒரு பருவ காலத்தில் ஜேவிபி என்கிற பேர்ல கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்தது. அவங்களுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் ஆதரவு இருந்தது, எல்லா நிர்வாகங்களுக்கும் அவங்களுடைய ஆட்கள் ஊடுருவி இருந்தாங்க. அரசே சில நேரங்களுக்கு அவங்களுக்கு பயந்து முடிவு செஞ்சிச்சு. இந்தியா பொருட்கள் இலங்கையில விற்க கூடாது என்று சொன்ன நேரத்தில் இலங்கை தொலைக்காட்சி ரூபா வாங்கினியில இந்திய படம் போடுவதை நிப்பாட்டினாங்க. புதன்கிழமை புதன்கிழமை அன்றைக்கு படம் போடுவாங்க, தமிழ் படம். இந்திய பொருட்களை புறக்கணிக்கணும் இந்திய ராணுவம் வந்த நேரத்தில் ஜேவிபி அறிவிக்குது. அரச தொலைக்காட்சி தமிழ் படம் போடுற இந்திய படம் போடுறதை விட்டுட்டு இந்த ஸ்ரீலங்காவில் தயாரிக்கப்பட்ட படங்களை போட்டிருந்தாங்க. கவர்மெண்டே அவங்க சொல்றத அதாவது சொல்றதுக்கு அச்சப்படுற நிலை இருந்துச்சு. அவங்க போராட்டம் இறுதியில் எப்படி முடிஞ்சிச்சுன்னா, ரோட் நடுக சவங்கள் போட்டு எரிக்கப்பட்டுச்சு. அவர்கள் சிங்கள இளைஞர்கள் என்று கூட பார்க்கப்படவில்லை. காலையில கண்டியில இருந்து கொழம்புக்கு போனா 4 சடலத்தை ரோட்ல பார்க்கலாம். பத்த வைக்கப்படுகிறத பத்தி எரிஞ்சு விடுது. கழனி ஆற்றுல சவங்கள் பிறந்தது. மக்கள் மீன் தின்பதை விட்டாங்க. மீனை வெட்டி பார்த்தா விரல் இருக்குது, நகம் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப இதுதான் இலங்கையினுடைய நிலை. சும்மா அநியாயமாக நடக்காத ஒரு பிரச்சனையை பேசி நாங்க அதை கொண்டு வர போறோம், இதை கொண்டு வர போறோம்னு சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பழி கொடுக்கிற வேலையாக ஆகிடலாம். இந்த ஐஎஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது எங்களை நாங்களே அழிச்சு கொள்ளதா இருக்கும். சத்தியத்தில் இருப்பாங்கன்னு சொன்னா நஷ்டத்தை பார்க்காம ஆதரவு தெரிவிக்கலாம். அசத்தியத்தில் இருக்கிறாங்க, தவறான போக்கில் இருக்கிறாங்க. ரசூலுல்லா சொன்ன அந்த அமைப்புகள் அவங்க இல்லை என்று தெரிகிற போது இப்படி ஆதரவு தெரிவிக்கிற வகையான நடவடிக்கைகள் எங்களை நாங்களே அழிச்சு கொள்வதாக இருக்கும். இந்த நாட்டில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரங்களையும் இந்த நாட்டில் எங்களுக்கு இருக்கக்கூடிய நலன்களையும் இல்லாமாக்குறதாக இருக்கும். தேவையில்லாம எல்லா விஷயத்திலும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆரம்ப காலத்திலே போராடியவர்கள் சிலர் தான். அந்த போராட்டத்தை காரணமாக காட்டி அப்பாவி மக்கள் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலை இலங்கை மக்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைக்கு நாங்கள் மக்களை கொண்டு போய்விடக் கூடாது. பெரிய அளவிலான ஒரு ஆதரவு இல்லை என்று சொன்னாலும் ஓரிரு நபர்கள், தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது என்றது ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்ற மாதிரியான மனநிலையை உருவாக்கிடலாம். இலங்கையிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், இந்த இலங்கையிலே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்றதை ஒரு பிரச்சாரமாக முன்வைத்திருக்கிறார்கள். மதரசாக்களிலே தீவிரவாதம் போதிக்கப்படுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஏதாவது ஒரு வகையில நாங்கள் ஆதரவு தெரிவித்தால் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாங்கள் உண்மைப்படுத்துவதாக ஆகும். எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்க வேண்டியது தனி நபர்களுடைய நலன் கிடையாது. ஒரு தனி நபருடைய நலனை விட ஜமாத்தினுடைய நலன் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு தனி நபருக்கு பாதிப்பு வரும் என்றதுக்காக ஜமாத்தை பழி கொடுக்க இயலாது. ஒரு ஜமாத்துக்கு பாதிப்பு வரும் என்றதுக்காக ஒரு தௌலாவை ஒரு நாட்டை பழி கொடுக்க முடியாது. ஒரு நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றதுனால சமூகத்தை பழி கொடுக்க முடியாது. ஒரு சிலருக்காக இந்த சமூகத்தை சீரழிக்கிற நிலைக்கு நாங்கள் அதாவது அங்கீகரிக்க முடியாது என்றது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. எனவே கன்னியத்துக்குரிய சோதர்களே, ஒரு சிலர் இந்த மாதிரியான அதாவது முஸ்லீம் உம்மத்தின் மீது களங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விதத்தில், முஸ்லீம் உம்மத்துக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய விதத்தில் செயல்படுறாங்கன்னு சொன்னா இவங்களை காட்டி கொடுத்துடக் கூடாது. நம்ம பேசினா இப்படி சில பேர் இருக்கிறாங்கன்னு ஆகிரும் என்றதுக்காக பேசாம இருந்தா பாதிப்பு எல்லாருக்கும் வரும். எனவேதான் இதை பற்றிய ஒரு தெளிவு ஏற்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த மாதிரியான சிந்தனை போக்குக்கு இளைஞர்கள் உள்ளாகிவிடக் கூடாதுன்றதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை பற்றி பேச வேண்டி வருகிறது. எனவே நாட்டின் நிலனையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து பார்க்கிற போது இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்கிற இந்த அமைப்பு இஸ்லாமிய கிலாபத்துக்குரிய ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு தீவிரவாத அமைப்பு. மார்க்கத்தின் பெயரில் மார்க்கத்துக்கு முரணான சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வேணா நாங்கள் ஈராக் ஆட்சி செய்யறோம், நீங்க ஆட்சி செஞ்சுட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. நீங்க எல்லாம் எங்களுக்கு கீழே வரணும்னு சொல்றேன்னு சொன்னா சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணாமா? அந்த தகுதி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க அதன் மூலமாக நீங்க பையச் செய்யுங்கன்னு சொன்னா பையச் செஞ்சா நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க, அதனால எங்களுக்கு என்ன லாபம் ஏற்படும் சொன்னா எந்த லாபமும் வராதுன்னு சொன்னா எந்த லாபமும் இல்லாத நம்ம எதுக்கு செய்யணும்? உண்மையிலே ஒரு ஹிலாபத்து வாரதாக இருந்தால் மக்கள் அங்கீகாரம் வேண்டும். உஸ்மான் அலி அவங்க கலீபாவாக தெரிவு செய்யப்படுறதுக்கு முன்னால 6 பேர் கொண்ட குழுவை உமர் அவங்க நியமிச்சு இதுல ஒரு ஆளை கலீபாவாக சொல்லி ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு கூட அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அவங்க வீடு வீடா போறாங்க, மதீனாவுடைய வீடு வீடா போயிட்டு யார போடுறது, மக்கள் அங்கீகாரத்தை கேட்டாங்க. எந்த மக்கள் அங்கீகாரமும் கிடையாது, யார் எவருன்னு தெரியாது. திடீரென நாங்க ஹலீமான்னு அறிவிப்பாங்க, கீழே மற்றவங்க எல்லாம் அவங்க ஏத்துட்டு போகணும்னு சொல்லி சொன்னா சாதாரண அறிவிக்க உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இது போன்ற அமைப்புகள் விஷயத்தில் நம்ம கவனமா இருக்கணும். எந்த அமைப்பு புதுசு புதுசா உருவானாலும் உடனே அதுக்கு கொஞ்சம் பேர் சேர்றது, சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான நிலை இருக்குது. நாங்க இந்த மார்க்க ரீதியான ஒரு முடிவை எடுக்கிற போதும் உணர்ச்சி வசப்படாம நாங்கள் குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில நின்று குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் சலபுசாலியங்கள் எந்த அடிப்படையில புரிந்து கொண்டாங்க என்ற விளக்கத்தோடு இருந்து அவற்றை அணுகி நாங்கள் தீர்மானம் காணணும். மார்க்க அறிஞர்களோட எங்களுடைய தொடர்பை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில ISIS என்கிற தீவிரவாத அமைப்பு குறித்து விழிப்போடு இருப்போம். அவங்க ஏற்கப்பட வேண்டியவங்க கிடையாது, எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சானவுத்தால அதற்கு நம் அனைவருக்கும் தௌபிக் செய்வானாக. வாஹிரு தௌவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.